ஸ்ரீ பட்டம் சுப்பிரமணியர் அவரோட கீர்த்தனைகள் சில மாதங்களுக்கு முன்னால் முதல் பாகம் நடந்தது. அதில் முதல்ல ஆபோகி வர்ணம் பெரு சுப்பிரமணியர் அவரோட சரித்திரம் கொஞ்சம், அப்புறம் அவரோட கம்போசிஷன்ஸில் ஆபோகி வர்ணம், எட்டு நொமினாவோ சாவேரி கீர்த்தனை, அப்புறம் கருடகமன சமயம் இதே, இந்த மாதிரி ஒரு ஒரு வர்ணமும் ஒரு நாலு கீர்த்தனையும் போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து அவரோட நவராக மாளிகா வர்ணம் அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பகிர்ஷங்கார அந்தர் பக்தி பாவத்தில் இருக்கிற இந்த எல்லா வர்ணமுமே அப்படி தான் இருக்கும். இந்த வர்ணத்தில் ஒரு நாயகி நாயகனை பார்த்து பாடுற பாவம். பல்லவியில் வளச்சி வச்சி உன்ன நாப்பை, உன்மேல் மையல் கொண்டிருக்கும் என்மேல் சலமுசேயரா, என்னை வந்து நீ ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பல்லவியில் இருக்கு. செலுவுடையின ஸ்ரீ வெங்கடேஷ கலசி மெலசி கௌகலிஞ்ச, செலுவுடையின எனக்கு அன்பனானவனே என்னோட காதலனே ஸ்ரீ வெங்கடேஷா, என்னோட கலந்து உறவாட நீ வரமாட்டாயா என்று நாயகி வந்து இதில் சொல்கிறா நாயகனை பார்த்து. சரணம் பத சரோஜமுல நம்மி தினி, உன்னோட திருவடியே என்னுமே கதின்னு நான் இருக்கேன், என் மேலே உனக்கு ஏன் அன்பு காதல் வராதா அப்படின்னு நாயகி வந்து திருவேங்கடபுரியான் ஸ்ரீனிவாசரை பார்க்குற மாதிரி பார்த்து கேட்குற மாதிரி சரணம் சாகித்யம் அமைஞ்சிருக்கு. இதில் அவர் கையாண்டிருக்கிற ராகம் அந்த ஒம்பது ராகமும் ஒன்றொன்றும் தனிச்சிறப்பு பெற்றது. அந்த ராகம் எல்லாமே கேதாரத்தில் ஆரம்பித்து சங்கராபரணம் கல்யாணி பேகடா இந்த மாதிரி ஒம்பது ராகத்தில் இது அமைஞ்சிருக்கு. இதை பற்றி இந்த சாகித்ய பாவார்த்தத்தை திரு எம்பர் கஸ்தூரி வந்து இன்னும் விளக்குவார்.
பெரியவர்களுக்கு எல்லோருக்கும் நமஸ்காரம். வர்ணத்தில் சாதாரணமாக சொல்லுவா சாகித்யம் அவ்வளோ பிரதானம் இல்லை, சாகித்ய முக்கியத்துவம் இல்லைன்னு. ஆனால் ராகமோ சாகித்யமோ எல்லாமே பாவஸ்பந்தனம் தான், ஒரு எமோஷனை சொல்கிறதுக்காக வந்த விஷயங்கள் தான். இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இல்லையா, ஒரு பாவத்தை சொல்கிறதுக்காக தான் வந்ததுங்கிறது. நாயகிகளிலேயே பலவிதமான நாயகிகள் உண்டு. போன தடவை வந்து ஆபோகி வர்ணம் சொன்னோம் இல்லையா, ஆபோகி வர்ணத்தில் ரொம்ப எடுத்த உடனேவே எவ்வரியே யாருடைய துர்போதனையை கேட்டு நீ வரலன்னு கேட்குறதுக்கு அந்த அந்த ரீகா கரிசாவை சொன்னால் அவர் கேள்வி கேட்குறா போல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தானே அந்த சாகித்யகர்த்தா அந்த சாகித்யத்துக்கு அந்த சுரத்தை போட்டிருக்கார். எவ்வரீ அப்படின்னு சொன்னோம். அதுபோல் அனுபல்லவியில் சேஷாச்சலேந்திரான்னு சொல்கிறா அந்த நாயக்கி எப்படின்னா, நாயக்கி நேராக திருவேங்கடமுடியான பார்த்து பேசுகிற மாதிரி நேராக அவர் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த வர்ணம். அதுலேயும் சேஷாச்சலேந்திரான்னு சொல்லி அந்த சேஷாச்சல மலையை சொல்லி அந்த மலை மேலே இருக்கிற சேஷா அச்சலம்னா மலை, அச்சலேந்திரான்னா அந்த மலை மேலே மலைக்கு தலைவன், சேஷாச்சலேந்திரன்னா சேஷாத்ரி மலை மேலே இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஷான்னு நேராக பேசுகிறான் அப்படின்னு சொன்னோம். அதில் சேஷ சேஷலேந்திர அந்த கமததசாங்கிறது ஒரு பாம்புனுடைய ஒரு நெளிவை போல அமைச்சிருக்கார் அந்த இடத்த. அது பாடினா அப்படி மத்தியம காலமாக வர்ணத்தை பாடினா சேஷ அப்படின்னு தான் போட்டிருக்கார். அச்சலேந்திரான்னு அந்த மலையினுடைய ஒரு அந்த ஹை ஆல்டிடியூட்ஸை சொல்கிற மாதிரி அந்த அந்த உசரத்தை சொல்கிற மாதிரி சேஷாச்சலேந்திராங்கிற போது அந்த அந்த மத்தியமம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறார். அந்த பாவம் அதில் அவர் அப்படி கொடுக்குறாரு அதில் அப்படின்லாம் பார்த்தோம். ஒரு மியூசிக்கல் இமேஜரி இஃப் ஐ மே சேசோ அப்படி பண்ணுறார் அந்த வர்ணத்தில். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆபோகினாலே ஆதிசேஷனை பாம்பை குறிக்கிற சப்தம், மலையை பிரத்யேகமாக பாடுறதுக்கிறதுனால அதில் வந்து ஆபோகிங்கிறது வந்து அந்த சேஷாச்சலேந்திரா ஆபோகிங்கிற ராகத்தில் பாடுறது அது வந்து ஒரு அதுக்கு ஆப்டாக இருக்குது, அதுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது சொன்னோம். அந்த நாயக்கி விதவிதமான நாயக்கியை பற்றி சொல்லிட்டு வரோம். அந்த நாயக்கி நேராக பேசுகிறா, நேராக பார்த்து பேசுகிறா. இன்னும் சில நாயகிகள் உண்டு அப்படின்னா, தோழி அனுப்புவா. இப்போ கல்யாணி வர்ணம் இருக்குது, தோழி தேவை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா, தோழியை போயிட்டு வந்து அனுப்புகிறா, தோழிக்கு தோழி மூலமாக தூது விடுறது அப்படின்னு அப்படி சில நாயகிகள். இந்த வர்ணம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆச்சரியமான நாயகிகளிலேயே பிரேம முத்தின நாயகி, ரொம்ப பிரேமபாவம் ஜாஸ்தியாக இருக்கிற நாயகி எப்படி இருப்பாளோ. இந்த நாயகிகள் சில பேர் எப்படின்னா, தமிழ் மரபில் மடல் ஊறுறதுன்னு ஒன்று உண்டு. மண்ணு மடல் ஊரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு. அதனையாம் தெளியும் மண்ணும் வடநறிய வேண்டினோம். வேண்டாதார் தென்னன்புதியின் செழுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார்னு திருமங்கியாழ்வார் சிறிய திருமடல்ங்கிறதுல இந்த மாதிரி மடல் ஒரு நாயக்கி பாவத்தில் பாடுறார். நாயக்கன் வர வரைக்கும் காத்துட்டுருக்கணும் நாயக்கி, அதான் சரணாகதனுடைய லட்சணம். இப்போ நாயக்கிங்கிறது ஜீவ தத்துவம், நாயக்கன் வந்து பிரம்மன், எல்லா இடத்துலையும் ஊடுருவி வியாபிச்சிருக்கிற பிரம்ம தத்துவம்னு தானே சொல்கிறோம். அப்போ இவன் சரணாகதி தான் திரும்ப பதசரோஜங்களை நம்பிச்சின்னு சரணாகதி தானே கடைசியாக சொல்கிறார். அப்போ அவன் வர வரைக்கும் இவன் காத்துட்டுருக்கணும் இல்லையா, அதுதான் சரணாகத லட்சணம். அவன் எவங்கிட்ட நீ சரணாகதி பண்ணுறக்கியோ அவன் வர வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும், அதுதான் சரணாகதி. நீ ஒரு முயற்சி பண்ணலாகாதுங்கிறது இது. ஆனால் அந்த மடல் ஊறுறது எப்படின்னா, அந்த சரணாகதியும் பண்ணி தரிக்க ஒண்ணாத ஒரு நிலைமை. அந்த நாயகி வந்து அவனுடைய பிரிவு தாங்க மாட்டாங்கிற ஒரு நிலைமை வரும்போது அந்த சரணாகதியை மீறி சில செய்கைகள் செய்கிறான் அந்த நாயகி. அந்த நாயக்கி என்ன பண்ணுவா, இந்த மாதிரி மடல் ஊறுவா. மடல் ஊறுறதுன்னா என்னென்ன, அவளை பற்றி இந்த நாயக்கை நான் நம்பி நான் இருந்தேன், என்னை மோசம் பண்ணிட்டான்னு சொல்லிகிட்டே போகிறது வீதியோட. இது மடல் ஊறுறதுன்னு பேர். பழைய தமிழர் நாகரீகம் வடக்கையும் இருந்திருக்குன்னு இந்த திருமங்கி ஆழ்வர் சொல்கிற அந்த சிறிய திருமடலில். அது மாதிரி இந்த நாயக்கி என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த நவராக மாளிகாங்கிற இந்த வர்ணத்தில் இருக்கிற நாயக்கி என்ன பண்ணுறேன்னா, யார் சொன்னதை கேட்டு நீ வரலையான்னு கேட்டாலும் இல்லையோ, அதில் மறுபாரி தாளன்றா இந்த காமனுடைய பானம், அந்த பஞ்சபானங்கள் என்னை படுத்துகிற பாடு தாங்கல, நீ வந்து தான் ஆகணும்னு வெங்கடேசனை குறித்து பாட்டின அந்த வர்ணத்தில். இந்த வர்ணத்தில் எப்படின்னா, வளச்சி வச்சின்னா நான் பை அப்படிங்கிறா, உன்னை வரித்து வந்த என்னுடைய இந்த தாபத்தை நீ தீக்கணும்னா என்ன தாபம் சொல்கிறாங்கிறது பார்க்கணும். இங்கே இந்த நாயக்கு எப்படின்னா, அவனுக்காக காத்துட்டுருந்து பொறுமை இழந்து போய் இவளே நேராக போயிட்டான், அந்த நாயகன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். இந்த நாயக்கு இந்த நவராக மாளிகை வர வர நாயக்கு நாயக்கன் இருக்கிற இடத்துக்கு இவள் போயிட்டா, ஓடி போயிட்டா, அவளால் அங்கே இருக்க முடியல, தாங்க முடியல. ஏன்னா நம்ம நாயக்கி நாயக்கி பாவத்தை நம்ம பழைய நாகரிகத்தை மனசில் வச்சுட்டு இதை நம்ம படிக்கணும். இப்போ யார் வேணால் எங்கே வேணால் எப்படி வேணால் போகலாங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த பாவம் எவ்வளோ உதரும் புரியுமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த காலத்தில் எப்படின்னா, நாயகிங்கிறவ அவ்வளோ ஒரு அடக்கம் மிக்கவ, அவன் வந்து ஏற்றுக்கிற வரைக்கும் இவன் காத்துன்ட்ருப்பான். சீதையே என்ன சொல்கிறான்னா, எனக்கு சுதந்திரம் கிடையாது, ராமனா வந்து என்னை அழிச்சுட்டு போனோம், நான் நினச்சா பஸ்மம் ஆகிடுவேன், ஆனால் அது சரணாகதி தர்மத்துக்கு விருத்தமானது அப்படின்னு சொல்லி தான் சீதை இருக்கா. அப்படி தானே சீதை சொல்கிறா, சுந்தரகாண்டத்தில் கிடைக்கிறது நமக்கு அப்படின்னு தான் சிறிய திருவடியான அனுமார்கிட்ட சொல்கிறா. அப்போ நாயகிகள் நாயக்கன் வரவு வரைக்கும் காத்துட்டுருக்கணும். நாயகிகள் மடல் ஊறுறதுங்கிறதே ரொம்ப அடாசிட்டி அந்த காலத்தில், ரொம்ப பெரிய அது. நாயகிகள் நாயகன் இருக்கிற இடத்துக்கு போய் நாயகனை மீட் பண்ணுறது அப்படின்னா, யார் யாரெல்லாம் அவள் வந்து இந்த மாதிரி நாயகிகளை பெரிய நாயகியாக எடுத்துருக்காருன்னா, சீதையை சொல்கிறார். போர்க்களத்தில் இருந்தால் நாயகன் அவனை பார்க்காம இருக்க முடியலன்னு போர்க்களத்துக்கே போயிட்டாலும் ஒரு நாயகி அப்படின்னு ஒரு நாயகியை சொல்கிறார் வரிசையில். அந்த மாதிரி சொல்கிறார். அதுபோல் இந்த நாயகி திருவேங்கடமுடையானுடைய பிரிவு தாங்காமல் அந்த ஆற்றாமை ஆற்றுனா அந்த துக்கத்தினால வளச்சி வச்சி அப்படின்னா, உன்னை வரித்து இங்கே வந்துவிட்டேங்கிறா அப்படின்னா திருவேங்கடமுடையானுடைய இடத்துக்கு இவ போயிட்டான் அப்படின்னு தெரியுறது இந்த நாயக்கி. எப்படின்னா, எப்படி அதில் சிறிய திருமண்டல் ஒரு நாயக்கியை சொன்னோமோ, தன்னுடைய நாயகனுடைய பிரிவு தாங்காமல் நேர நாயகன் இருக்கிற இடத்த போர்க்களத்துக்கே போயிட்டான் அந்த நாயக்கி. அதுபோல் இவ எங்கே வந்தான்னு சொல்கிறார், அது சூச்சகமாக சொல்கிறார். வளச்சி வச்சி
வளச்சி வச்சி பை ததர்ரனன்னம்.
இந்த கேதாரத்தில் போட்டிருக்கார். கேதாரம்னா என்னென்னா, பசுமை நிறைந்த மலை அப்படின்னு அர்த்தம். கேதாரத்துக்கு என்ன அர்த்தம்னா பசுமை நிறைந்த மலை. அப்போ மலை எங்கே வந்தேன்னு வார்த்தையால் சொல்லாமல் ராகத்தினால் உணர்த்தி விடுறார். புரிஞ்சவா புரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டுட்டார். அவர் எங்கே வந்திருக்காங்கிறது அனுபலவியில் சொல்கிறார். புரிஞ்சவா புரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டுட்டார். என்னென்னா கேதாரத்தில்
போட்டிருக்கிறது வலச்சி
எங்கே தன்னை வரித்து திருவேங்கட முடியானை வரித்து எங்கே வந்தாவா இந்த கேதாரத்துக்கு வந்தாவா மலைக்கு வந்தா. எந்த மலைக்குங்கிறது அனுபலவியில் சொல்கிறேன். இல்லைனா இந்த இடத்துக்கு கேதாரம்னு பிரத்யேகமாக இந்த ராகம் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால அங்கே வந்திருக்கா. இன்னொரு விஷயம், பழைய கோவில்களில் உள்ள மரபு நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்தன் ஒரு நாயக்கி சுவாமியை மங்களாசாசனம் சுவாமியை போய் சேவிக்க போகும்பொழுது பல ராகங்கள் வாசிச்சுட்டே வருவா. சந்நிதி எதிர்க்க வந்த உடனே வேகமாக அந்த பகவான் பெருமாள் இருக்கிற இடத்துலயோ இல்லைன்னா சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கோ அந்த அடியான் வரும்போது வாசிக்கிற ராகம் கேதாரம். இது பழைய சம்பிரதாயம் உள்ள கோயில்களை எங்கே வேணால் பார்த்துக்கலாம். பல இடங்களில் நான் காட்டுவேன். இந்த திருவாலை திருநகரி ஆகட்டும் ஸ்ரீரங்கமாகட்டும் சிதம்பரம் ஆகட்டும் பல இடத்துல இந்த வழக்கம் இருக்குது. அதாவது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் முடிஞ்ச உடனேவோ நாயன்மார்கள் அந்த மங்களம் பாடுறது முடிஞ்ச உடனேவோ சுவாமி கிட்டேருந்து மரியாதை பெற்றுக்கிற சமயத்தில் கீழே ஆனந்த பெருவி எதிர்கம் போது பல ராகங்கள் வாசிட்டே வந்து சுவாமி சந்நிதி தூரக்கு கண்ணுக்கு தெரியறதுங்கிற சமயத்தில் வேகமாக நடந்து கேதாரத்தில் போவோம். அதாவது அந்த கேதாரங்கிறது அந்த மாதிரி சமயத்தில் சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுற ராகம். இவர் எல்லா கோயில்களில் உள்ள எல்லா நுட்பமும் தெரிஞ்சவர் தான் இந்த பட்டண சுப்பிரமணியர். கோயில் வழக்கப்படி தெரிஞ்சவர் தான். அப்போ அந்த இப்படி போட்டிருக்கார் அனுபல்லவியில்
செல்லுவோடைன ஸ்ரீ வெங்கடேஷ கலசி மேலசி கௌகலிச்ச.
கௌகலிச்சட்டம்னா இருக தழுவுறது. நாயகி நாயகன இருக தழுவுறது தான் கௌகலிச்சட்டம். அப்படின்னா வந்துட்டான்னு தான் அர்த்தம். இப்போ வளர்ச்சி வச்சு நம்ம பல்லவியில் சொன்னோமே அது மாதிரி வந்துவிட்டா. அந்த திருவேங்கடமாகிற அந்த கேதாரத்துக்கு வந்த அந்த நாயகி அந்த திருவேங்கடமுடியான பார்த்து என்ன ஆசைப்படுறான்னா அவனை இருக தழுவணும்னு ஆசைப்படுறான். மடல்லையும் இதே மாதிரி தான் இருக்குது. சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரெண்டுத்துலையும் பார்த்தான்னா அந்த நாயகி என்ன சொல்கிறான்னா தன் அருளும் ஆகமும் ஆகமும் தாரானேல் என்ன பண்ணுறான் அந்த திருநறையூர் நம்பியை நான் இருக தழுவணும்னு சொல்கிற அந்த பரகால் நாயக்கியான திருமங்கையாழ்வர் நாயகி பாவம் வந்த அந்த ஆழ்வார்ன்னு சொல்ல திருநறையூர் நம்பியோட அழகு அவனை நான் ஆற தழுவ வேண்டும்னு சொல்கிறான். இந்த நாயக்கி என்ன சொல்கிறான்னா தழுவ வேண்டும்ங்கிறா. கலசி மெலசி
கலசி மேலி கௌகலிஞ்ச
அந்த கௌகலிஞ்சக்கு அவர் போட்டிருக்கிற அந்த தாத்து மாத்தனுடைய அந்த சேர்க்கையை பார்த்தோம்னா தழுவுறா போலேயே இருக்கா இல்லையா. நானே சொல்கிறேன்னு நினைக்க மாட்டான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் இல்லையா. ஒருத்தர் வந்து ஒருத்தர் தழுவுறா போல தானே இருக்குது.
கலசி மேலசி கௌகலிஞ்ச
அப்படிதான் இருக்குது. அப்படி அந்த பாவத்தை எந்த சாகித்யத்துக்கு எந்த பாவம் உண்டோ அது இருந்த மாதிரி அந்த தாத்து மாத்து சேர்க்கிறது ஸ்வரமும் அந்த சாகித்யமும் சேர்றதில் இவர் பெரிய மகான். பட்டண சுப்பிரமணியர் கிட்ட அனுபவ வைத்தியம். அவளுக்கு எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியுது அந்த மாதிரி அனுபவிச்சு பார்த்துக்கலாம். பல இடங்கள் ஒரு சில இடம் உண்டியும் நான் சொல்லிட்டு வரேன். அதில் இப்படி அந்த நாயகி அங்கே வந்துட்டா. அந்த பகவான் கேட்கறான் போலும் என்னன்னா இது சரணாகதி தர்மத்துக்கு விருத்தமாச்சே. அதோட இன்னொன்று என்னன்னா இது நவராக மாளிகா இல்லையா. ஒன்பது ராகம் அமைய பெற்றது. ஒன்பது ராகம் இருக்குதுல்ல. கேதாரம் சங்கராபரணம் கல்யாணி பேகடா காம்போஜி எதுகுல காம்போஜி பிலஹரி மோகனம் ஸ்ரீராகம் ஒன்பது ராகம் அமைஞ்சிருக்கு. அதனால நவராக மாளிகா. இந்த நாயகி நாயகனுடைய இடத்துக்கு போய் இருக தழுவற அந்த ஒரு வர்ணத்துக்கு நாம ஏன் நவராக மாளிகான்னு பேர் கொடுக்கணும். நவராக மாளிகையா ஏன் அதை அமர்த்தணும் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி. ஒன்பது ராகமான ஒன்பது ராகங்களால் ஆன ஒரு மாலை அப்படிங்கிறது ஒரு நேரான பொருள். அதுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிச்சோன்னா நவம் சமஸ்கிருதத்தில் நவம் 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 நித்தியம் நவம் நவம் நவோ நவோ பகவதி ஜாயமானு வேதம் சொல்கிறது. அந்த நவம் எதுன்னா ஆறாவது அமுதாக இருக்குது பார்த்தீங்களா. எது ஆறாவது அமுதோ அதுக்கு நவம்னு பேர். ஆறாவது அமுது அதாவது கொஞ்சம் சாப்பிட்டா அப்புறம் ஒரு ஆப்பிள் சாப்பிடும்போது எக்கனாமிக்ஸ் எல்லாரும் படிப்பா, முதல்ல சாப்பிடும்போது 10 ஆப்பிள் சாப்பிடும்போது இருக்கும், அப்புறம் 2 ஆப்பிள் சாப்பிட்டு அப்புறம் 3வது ஆப்பிள் வாண்டான்னு தோணும்னு சொல்லுவோம். இந்த லா எல்லாரும் படிச்சிருப்போம், லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி இல்லையா, இது படிச்சிருப்போம். அதுபோல் போறும்னு தோணணும் இல்லையோ, அந்த மாதிரி போறும்னு தோணாமல் எது பருக பருக இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு இருக்கோ அதுக்கு ஆறாவ முதுன்னு பேர். அதுக்கு சமஸ்கிருதத்தில் அதான் நித்தியம் நவம் நவம்னு சொல்கிறது, நவோ நவோ பவதி ஜாயமானஹான்னு வேதம் அதை தான் கொண்டாடுறது. அது பிரம்ம தத்துவம் தான் அப்படியாப்பட்டது, எது பிரம்மமோ அதுதான் அப்படி இருக்குமா. என் ஆறுயிரை ஆறப்பருக அப்படிங்கிற நம்மாழ்வார் அப்படி பருகிறதுக்கு. அதனால் நவங்கிற சப்தம் எதை குறிக்கிறதுனா, அலுப்பு இல்லாத ஒரு விஷயம் எது உண்டோ அதுதான் ஆறாத எது உண்டோ ஆறாவ அமுது எது உண்டோ அதுக்கு நவம்னு பேர். ராகம், இந்த நாயகி யாருன்னு அதையும் சூச்சனை பண்ணுறார். இந்த நாயகி எங்கே போனான்னு கேதாரங்கிற ராகத்தில் சூச்சனை பண்ணுறவர், இந்த நாயகி யாருன்னு சூச்சனை பண்ணுறார். இந்த இந்த பேர் இல்லையா, இந்த ராகம் எதுன்னா, ராகங்கிற சப்தம் எதுன்னா, ராகங்கிறது இந்த மியூசிக்கல் என்டிட்டி ஒன்று சொல்கிறது ராகம், எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ராகங்கிறது ஆசையை சொல்கிறது, பேஷனை சொல்கிறது, காதலை சொல்கிறது ராகம். அப்போ நவராகங்கிறது என்ன தெரியுமோ, ஆறா காதல், அது ஆறா காதலுடைய மாளிகை. மாளிகைங்கிறது என்னென்ன, மாலை. என்ன மாலைங்கிறது ஒரு பெண்ணையும் குறிக்கிறது இங்கே. இந்த இது எப்பேற்பட்ட மாளிகைன்னா, நவராகம் ஆறா காதலுடைய மாலை இவள். என்ன தமிழில் பூங்குழலின்னு சொல்கிறோம், அதுலேயே அவள் பேர், அவள் பேரே பூங்குழலி. பூவை வச்சுருக்கிற குழலுடையவள் பூங்குழலி. அது மாதிரி ஆறா காதலுடைய இந்த மாளிகை, மாளிகா யாருன்னா வகுள மாளிகைன்னு பேர். திருவேங்கடமுடியோட அம்மாவுக்கு வகுள மாளிகைன்னு, வகுள மாளிகை வகுள மாலை சாத்தின்றதுனால வகுள மாளிகை. அதுபோல் ஆறா காதலுடைய மங்கையாக இவள் இருப்பதனால் இவள் நவராக மாளிகை, ஆறா காதலுடைய மாளிகை, இப்போ நவராக மாளிகை. அப்போ அதனால தான் ஆறா காதல் இருக்கிறதுனால தான் எம்பெருமான் இடத்துல இருக தழுவணும்னு துடிக்கிறான். இன்னொரு இதுனா, மாலைங்கிறது எங்கே காலையா போட்டுப்பா, மாலையை வாங்கி காலில் போட்டுப்பாளா, மாலைங்கிறது கழுத்தை தான் தழுவும், மாலையினுடைய சுபாவமே அதனால தானே. அதனால நவராக மாளிகான்னு வச்சிருக்கிறது. இப்போ இந்த நாயகி பேர் என்னென்னா நவராக மாளிகா. இந்த இந்த சொல்கிற நாயகி எப்படின்னா நவராக மாளிகா. இப்படி இந்த நவராக மாளிகா அங்கே திருவேங்கடமுடியானுடைய மலைக்கு போய், திருவேங்கடமுடியான சன்னிதிக்கு அவளுடைய மனசானது போய் இன்ன உடனே அவருக்கு என்ன திருவேங்கடமுடியான் என்ன கேட்டாருன்னு தெரியல. இவன் திருப்பி அவன் என்ன கேட்டிருப்பாருன்னு அடுத்து சொல்கிற பதில் வச்சு சொல்கிறோம். ஃபோனில் பேசுகிறா இல்லையா, அப்படியா நான் வந்துடுறேன் அப்படின்னா நீ எப்போ வருவேன்னு கேட்டிருக்கான்னு அர்த்தம். அதுபோல் ஒன்று எதுக்க தழுவணும்னு சொன்னவன் அடுத்து பத சரோஜமுலே நம்பித்தி அப்படின்னா அவர் என்ன கேட்டிருப்பார், நீ இங்கே வரவே கூடாது, நான் வர வரைக்கும் நீ காத்துருக்கணுமா வேண்டாமா, அதான் நான் சரணாகதி தருமான்னு திருவேங்கடமுடன் கேட்டிருப்பான் போல் இருக்கு இந்த நவராக மாளிகையான நாயக்கியை. அவள் உடனே என்ன பண்ணான்னா, எனக்கு உன்னை பார்க்குற வேட்கை தாங்காமல் நான் வந்துவிட்டேன், ஆனால் இந்த சரணாகதிங்கிறது உங்ககிட்ட தான், வேறு யார்கிட்டையும் கிடையாது, அதனால பத சரோஜமுலே நம்பித்தி அப்படிங்கிற அந்த இதில் ஒரு சங்கதி இருக்கணும் இல்லையா, ஒரு தாட் ஃப்ளோ வேணுமே அதில் அடுத்தடுத்து வரத்துக்கு. சும்மா ஏதோ என்ன தானே போட்டாரா கம்போசர் அப்படி கிடையாது. ஏன்னா அவருடைய பாக்கி கீர்த்தனங்கள்லாம் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. அப்போ உன்னை தேடிட்டு வந்தேனா என்னோடய வேட்கை தாங்காமல் வந்துவிட்டேன், இதில் சரணாகதி திறமைக்கு ஒன்றும் குற்றம் இல்லை, அதுக்கு ஒன்றும் குறவுபாடு இல்லை, ஆனால் நீயா கதி நான் வந்துவிட்டேன், பத சரோஜமுலே நம்பித்தி. சரி, இந்த நாயகி வந்து கடைசியில் இந்த நாயகினோட சேர்ந்தாளா இல்லையா அப்படிங்கிறத அவர் ஓபனாக சொல்லலை, அதை மறைமுகமாக காட்டியிருக்கார் இந்த வர்ணத்தில். அதை நீங்களே எல்லோரும் கண்டுபிடிச்சிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வர்ணத்தை ஒரு தடவை கேட்டு ரெண்டு தடவை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல இந்த நாயகி நாயகன்னு சேர்ந்துட்டான்னு சொல்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ஒரு சரணத்தில் சொல்கிறார். அவர் அழகாக சொல்கிறார், அது கேதாரம் மங்களகரமான மரம் மங்களகரமான ராகத்தில் ஆரம்பித்தார், ஸ்ரீராகம் மங்களகரமான ராகம் அதில் முடித்தார். ஏன் மத்தியமாவத்தில் முடிக்கலாமே, என் சுருட்டியில் முடிக்கலாமே, ஏன் ஸ்ரீங்கிற ராகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்னா, நவராக மாளிகையான அந்த நாயகி ஸ்ரீ ஆகிட்டா, ஸ்ரீனுடைய அந்த ஸ்டேட்டஸை அடைஞ்சு விட்டானுங்கிறதுனால தான் ஸ்ரீராகத்தில் முடிச்சிருக்கிறோன்னு எனக்கு தோன்றது. அத்தோட இல்லை, தியாகராய சுவாமி காலத்தவ, அதுக்கப்புறம் மானமுச்சாவோட வெங்கடசுபியரோட சிஷ்யர் இவர். தியாகராய சுவாமி ஸ்ரீராகத்தில் பதனிபம கையாளலன்னு இவருக்கு நல்லா தெரியும், இது ஆனால் இவர் சேர்த்துருக்கார் அதை, அதை கடைசியாக சேர்த்துருக்கார். அதுவும் என்னென்னா கடைசி வரியில் சேர்த்துருக்கார். அது எப்படி
இருக்குன்னா,
அந்த நாயகி நவராக மாளிகையான நாயகி அந்த நாயகனோட சேர்ந்து விட்டாங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த அபூர்வ சங்கதி அங்கே போட்டிருக்காரோன்னு தோன்றது. ஏன் கடைசியில் அதை போடணும்? அப்படி அவ சேர்ந்தா ஒரு நாயகியினுடைய வேட்கையை சொல்லி அவ நாயகனை தேடிட்டு போனான்னு சொல்லி நாயகன் ஆற தழுவுறதுக்காக ஆசைப்பட்டாங்கிறத சொல்லி நாயகன் கிட்ட அவனை வந்து சமாதானப்படுத்தி பேச பண்ணி நான் சரணாகத்தான், நான் வேற உபாயங்கள் எடுத்துக்கல, சரணாகதி தான் எனக்கு உபாயம், உன்னை பார்க்க முடியாம உன்னை பார்க்காம இருக்க முடியல அதனால வந்துவிட்டேங்கிறத சொல்லி அந்த நாயகனோட இவ சேர்ந்தாளா இல்லையான்னு அப்படியே விட்டுறோம். இந்த இந்த சரணத்தை வச்சுட்டு சேர்ந்தானு வேணா வச்சுக்கலாம், அது நம்ம பாவம் இல்லை, அவள் சேர்ந்தாளா இல்லையானே விட்டு விடலாம் வர்ணத்தை. எனக்கு தெரிஞ்ச ஏதோ நாலு வார்த்தையை விண்ணப்பிச்சேன் அப்படின்னு.